إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد سنر بهو بيلي نانغل إسلامية வரலாற்றில் வழிகட்ட பிரிவாக கருதப்படக்கூடியதும் இஸ்லாமிய உலகில் தோன்றிய முதலாவது பிரதானமான வழிகேடாக இருந்ததும் அதுக்கு பின்னாடி ஏற்பட்ட அனைத்து விதமான வழிகேட்டுக்கும் அடிப்படையாக இருந்த ஒரு வழிகேட்டை பற்றி பார்த்தோம். அதுதான் ஹுரூஜியத்து ஹவாரிஜ் என்ற அந்த அமைப்புகள் பற்றி அவங்க எதனால வந்தாங்க என்பதை பற்றி பார்த்தோம். ஏன் இந்த ஹவாரிஜுகள் இந்த ஆரம்ப காலத்தில் தோன்றி இந்த வழிகேடுகளை நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், அதனுடைய தாக்கங்கள் அவங்க இன்றைக்கு அந்த பேரில் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான வழிகேடுகளுக்கும் அடிப்படையாக இருந்தது அவங்க தான். அது ஏன் வந்துச்சு என்றதை சென்ற பாடத்தில் இந்த ஹவாரிஜுகள் பற்றியே நம்ம அவங்களோட வரலாற்றை பற்றியே பார்க்க போனதால் அதனுடைய சில அடிப்படைகளை தொடர்ந்தும் சொல்வது, ஏன்னா பின்னால் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து விதமான வழிகேடுகளுக்கும் இவங்க தான் காரணமாக இருந்தாங்க என்பதை புரிஞ்சு கொள்றதுக்கு லேசாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போது சமூகத்தில், அதாவது இஸ்லாமிய சமூகத்தில், பின் ஆரம்ப காலத்தில் சஹாபாக்கள்கிட்ட எப்போ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி என்ன ஃபித்னாக்கள்லாம் வந்துச்சோ அந்த ஃபித்னாக்களை தாண்டி ஒவ்வொரு வழிகேடுகள் மக்கள் மத்தியில் உருவாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி ஏற்பட்ட மிக பாரிய ஃபித்னாக்கள் ஃபித்னான்னு சொன்னால், முஸ்லிம்களுக்கிடையிலேயே பிரச்சனைகளை தோன்றுகின்ற அளவுக்கு, முஸ்லிம்களுக்கிடையிலேயே நபித்தோழர்களுக்கிடையிலேயே யுத்தம் மூழ்கின்ற அளவுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு. நபி அவர்களுக்கு பின்னாடி ஏற்பட்ட பெரிய பிரச்சனை, ரசூல்லாவுக்கு பின்னாடி ஏற்பட்ட பெரிய ஃபித்னாக்கள் ரெண்டு மூணு சொல்லுங்க பாப்போம். என்ன ஃபித்னா? அது அது அதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஃபித்னா ஏற்பட்டுச்சு. ஆ, ஜகாத்த கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் அபூபக்கர் ரழியல்லாஹு காலத்துல ஏற்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி, அதாவது உஸ்மான் ரழியல்லாஹு அன்வர்கள் கொல்லப்பட்டமை, உஸ்மான் ரழியல்லாஹு கொலை செய்யப்பட்டாங்க தானே என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ இந்த ஃபித்னா வரும் சொன்னாங்கன்னு சொன்னா, ஃபித்னாவுடைய பாபாக யாரை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கதவாக உமர் ரழியல்லாஹு அன்வர். உமர் ரழியல்லாஹு அவருடைய மரணத்துக்கு பின்னாடி, அதுக்கு பின்னாடி வந்த காலம் எல்லாமே மிகவும் சோதனை நிறைந்த ஒரு காலமாக இருந்துச்சு. அதில் ஒன்றுதான் உஸ்மான் ரழியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டது. இப்போ உஸ்மான் ரழியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட அந்த இதில் இருந்துதான் இந்த வழிகேடுகளுக்கான அடிப்படைகள்லாம் ஆரம்பமாகுது, பல பல விதமாக ஆரம்பமாகிச்சு. இது எப்போது பெரிய ஒரு பிரச்சனையாக வழிகேடாக உடஞ்சி போகுதுன்னு சொன்னால், சிஃபின் யுத்தத்தின் போது, சிஃபின் யுத்தத்தின் போது இந்த கூட்டத்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹுடைய சட்டம் நிலைநாட்டப்படவில்லை, அவங்க நபித்தோழர்கள் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நம்ம சட்டத்தை கேட்டு தெளிவு பெறுவோம் என்ற ஒரு நிலைப்பாடு அவங்கள்ட்ட இல்லாமல், இந்த அடிப்படை இந்த பிரச்சனையை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்படி ரெண்டு கூட்டம் வெட்டி கொள்ளலாமா? அப்போ வெட்டி கொள்றவர்கள் முஸ்லீமாக இருக்க முடியுமா? அப்போ ஒரு ஒரு முஸ்லீமை கொள்றது என்ன பெரும்பாவம்? ஒரு முஸ்லீமை கொள்றது பெரும்பாவம். அப்போ பெரும்பாவங்களை செய்யலாமா? நபித்தோழர்கள் பெரும்பாவங்களை செய்யலாமா? அப்போ இந்த மாதிரி அவங்க யோசிக்க தொடங்கினாங்க. இப்போ இதை இந்த சட்டத்தை நம்ம யார்கிட்டருந்து பிடிச்சோம்? பெரும்பாவங்கள் சம்பந்தமான செய்தி, ஒரு முஸ்லீமை கொல்லக்கூடாது என்ற செய்தி, ஈமானில் வந்து ஒரு மூமின் தவறு செய்வானா, ஒரு மூமின் இப்படிப்பட்ட பெரும்பாவங்களை செய்வானா, இந்த அடிப்படையில் தான் அவங்க இந்த சிந்தனையில் தான் யோசிச்சாங்க. ஒரு மூமின், அது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹிட்டருந்து மார்க்கத்தை படித்தவங்க இப்படி ஒரு தவறு செய்வாங்களா என்று பார்த்தாங்க. அவங்களும் மனிதர்கள் தான் என்ற அடிப்படையில் அவங்க பார்க்கல. அக்கீதாவில் வழிகேடக்கூடிய அந்த மாதிரியான மோசமான தவறுகள் அவங்கள்ட்ட வராது, அதை தாண்டிய சில மனித தவறுகள் இஜ்திஹாத அடிப்படையில் அவங்கள்ட்ட வரலாம் என்று அவங்க பார்க்கல. அவங்க என்ன பார்த்தாங்கன்னு சொன்னால், ஸ்லைட் போட இவங்க இப்படி ஒரு தவறை செய்யலாமா அப்படின்னு சொல்லி, எனவே இந்த தவறு செஞ்சால் காபிர், இப்படி தான் ஹவாரிஜிகள் அந்த வழிகேடு உருவாயிச்சு. அவங்க இந்த அடிப்படைகளை எங்கிருந்து பார்க்கணும் என்பதை அவங்க பார்க்கல. அவங்க என்ன செஞ்சா பெர்ஃபெக்டான ஒரு சிந்தனை அவங்கள்ட்ட இருந்துச்சு, அது வழியேடு அப்படின்னு நம்ம பார்க்கல. யாரையுமே 100% என்ன செய்ய முடியாது, நம்ம தவறுகளுக்கு அப்பால் பட்டவர்கள் சொல்லி பார்க்கலுமா, அப்படி பார்க்கல. ஆனா அவங்க அப்படி பார்க்க போனதால ஏற்பட்ட வழிகேடு தான் இந்த, ஏன்னா இந்த சிந்தனை தான் பின்னால ஒவ்வொன்றா உடைஞ்சு, பின்னால ஒவ்வொன்றாக உடைஞ்சு. உதாரணத்துக்கு நான் சொல்லதாக இருந்தா, இப்போ நம்ம இதில் பார்ப்போம், அடுத்த வரக்கூடிய தாரிகளை இஸ்லாமிய வரலாறு தொடர்பான விஷயத்திலையும் யசீத் இப்னு முஆவியா அவர்களுடைய கிலாபத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒரு விஷயம் நீங்கள் படிப்பீங்க என்னன்னு சொன்னால், ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களை கர்பலாவில் வச்சு கொல்லப்படுறாங்க. ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் கர்பலாவில் வச்சு கொல்லப்படுறதுக்கு அவங்களுக்கு எதிராக படை அனுப்பியவர்கள் இப்போ எல்லோருமே எப்படி பார்ப்பாங்கன்னு சொன்னால், அது யசீத் இப்னு முஆவியாவுடைய ஒரு தவறான ஒரு இது அப்படின்னு சொல்லி அவர் மீதான கண்டனங்கள் தான் அந்த இடத்துல எழுப்பப்பட்டிருப்பதை பார்க்கணும் வரலாற்றில். அதை பற்றி விவரத்தை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் உண்மையிலேயே இந்த யசீத் இப்னு முஆவியா அவர்கள் அவங்க ஒரு அமீராக அந்த காலத்தில் இருந்தாலும், இந்த அதாவது உபைதுல்லா பின் ஜியாத் என்ற அதாவது கூஃபாவுடைய வாலியாக இருந்தவர் தான் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களை அவங்களுக்கு எதிரான இந்த படை அனுப்புகிறார். அப்ப அவர் தான் என்ன சொல்றாரு, கடைசி ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களை கொலை அதாவது நீ கொல்லுங்க, அவரை கொலை செய்யுங்க என்று சொன்னதும் இந்த உபைதுல்லா பின் ஜியாத் தான். இந்த உபைதுல்லா பின் ஜியாது இவர் அனுப்பிய அந்த படையுடைய தலைவர். இவங்க எல்லாத வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தா, இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் யாருடைய தரப்பில் இருந்தவர்கள் என்று சொன்னா, சிஃபின் யுத்தத்தின் போது அலி ரதியல்லாஹுடைய தரப்பில் இருந்தார்கள். அப்ப ஹுசைன் ரதியல்லாஹு யாரு, ஹுசைன் ரதியல்லாஹு யாரு, அலி ரதியல்லாஹுடைய மகன். அப்ப பாருங்க அந்த கூப்பவாசிகளுடைய அந்த தன்மைகளை நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த வழிகேடு வந்து ஒரு காலத்தில் அலி ரதியல்லாஹுடைய தரப்பில் இருந்தவர்கள் காலப்போக்கில் என்ன செய்யறாங்க, அவங்கள ஆட்சி ஆசையின் காரணமாக, அவங்கள்ட்ட காணப்பட்ட இந்த இது போன்ற மோசமான சிந்தனைகளின் காரணமாக என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, யாருக்கு ஒரு காலத்தில் ஆதரவா இருந்தவர் கடைசிக்கு அவருடைய மகனே என்ன செய்யறாரு, கொலை செய்யறாருன்றத நாங்க பாக்குறோம். அப்ப எனவே இந்த பின்னால வந்த அனைத்து விதமான வழிகேடுகளுக்கும் அடிப்படை வேறாக இருந்தது ஹவாரிஜிகள் ஷியாக்கள். அதாவது நீங்க எப்படி பார்க்கலாம், நபி 100% அதாவது தூய்மை பார்க்க போய் சஹாபாக்களை காபிர்னு சொல்லி வரம்பு மீறி போனவங்க தான் ஹவாரிஜிகள். இதில் அலி ரதியல்லாஹு அவர்கள் தரப்பில் மீது நியாயம் இருக்கிறது என்ற ஒரு அமைப்பில் போய் கடைசி அலி ரதியல்லாஹு அவர்களை வரம்பு மீறி தூக்கி தலையில வச்சு இஸ்லாமிய அகீதால புதினமான சில வழிகேட்டுகளை உருவாக்குறதுல ஒரு காரணமாக இருந்தவர்கள் தான் ஷியாக்கள் என்ற பிரிவுகள் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த ரெண்டு பிரிவுடைய அடிப்படைகளும், இந்த ரெண்டு பிரிவும் தான் பின்னால வந்த அனைத்து விதமான ஃபித்னாக்களுக்கும் காரணமாக இருந்துச்சு. இந்த ரெண்டு பிரிவையும் தாண்டி அடுத்ததாக சஹாபாக்களுடைய சிகாரு சஹாபான்னு சொல்லுவாங்க, பெரிய சஹாபாக்கள் குலபாராசிங்கிற ஆட்சி காலம் போய் முஆவியா ரதியல்லாஹுடைய ஆட்சி காலம் போய் யசீத் பின் முஆவியா ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் தோன்றிய ஒரு வழிகேடு தான் இந்த கதரியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகேடு. இவங்க இப்ப கதர்னு சொன்னா என்ன, அதாவது விதி, ஈமான் இஸ்லாமிய அடிப்படைகளில் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 விஷயங்கள். என்ன 6 விஷயங்கள், முதலாவது அன்டு மின பில்லாஹி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து மல் ஈமான் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், அன் துமீன பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வ துமீன பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி என்று சொன்னார்கள். அதாவது வ துமீன பில் யௌமில் ஆகிரி வ துமீன பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி, நீ அல்லாஹ்வை நம்ப வேண்டும், மலக்குமார்களை நம்ப வேண்டும், ரசூல்மார்களை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும், நன்மை தீமைகள் யாவுமே அல்லாஹ்வின் விதிப்படியே நடைபெறுகின்றன. நன்மை தீமை ரெண்டுமே அல்லாஹுடைய விதிப்படியுமே விதிப்படி தான் நடைபெறுகிறது என்பதை நீ நம்ப வேண்டும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார்கள். அப்ப இந்த கலாக்கதிரில் இன்னொரு வகையில் நீங்க பார்க்கிறதாக இருந்தா, இந்த இஸ்லாமிய அடிப்படைகளில் பல அஸ்மாவசி பாத்தில் அல்லாஹ் சம்பந்தமான நம்பிக்கைகளில் தேவையில்லாத சில சிந்தனைகளை நுழைச்சி, அல்லது அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை விட இவர்கள் கொஞ்சம் ஓவராக அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துவோம் என்ற பேரில் ஒரு கூட்டம் வழிகேட்டு போச்சு. இதில் இந்த கதரியாக்கள் என்பவர்கள் எதில் வழிகட்டாங்கன்னு சொன்னால், இப்போ நான் நம்ம ஆரம்பத்தில் பார்த்ததை போல சஹாபாக்களுக்கு இடையில் அல்லது பின்னாடி ரசூல்லா சொன்ன வளர்த்த அந்த சமூகத்துக்கு இடையில் இப்படியான தவறுகள் பிரச்சனைகள் வரலாமா என்று சொல்லி. என்ன நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பின்னாடி உஸ்மான் ரதியல்லாஹு கொல்லப்பட்ட அது ஒரு யஸீத் பின் முஆவியாவுடைய காலத்துல நடந்த ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுறாங்க, அநியாயமாக கொலை செய்யப்படுறாங்க. அதே போல மதீனா என்ன செய்யப்படுகிறது, முற்றுகையிடப்பட்டு என்றால் அங்கே இந்த யஸீத் பின் முஆவியா ரஹிமஹுல்லா அவங்களுடைய இந்த ஆட்சி, அவங்களுடைய தலைமைத்துவத்தை, அவங்களுடைய இமாரத்தை ஏற்றுக்கொள்ளாம இருந்தவர்களுக்கு எதிராக மதீனா அதாவது வளைப்பு சுற்றி வளைக்கப்பட்டு தாக்கப்பட்டு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடைபெறுகிறது. காபா சுற்றி வளைக்கப்பட்டு தாக்கப்படுகிறது, மஞ்சனிக்கின்ற அந்த இதால தாக்கப்பட்டு எரிக்கப்பட்டது என்ற செய்திகள் எல்லாம் பார்க்கிறோம். அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கைகள்லாம், யஸீத் இப்னு முஆவியா ரஹிமஹுல்லா அவங்களுடைய காலத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெற்றுச்சுன்னு பார்க்கிறோம். இப்ப இதெல்லாம் பார்த்த இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் வந்து இது போ காபா எரிக்கப்படுமா, காபா வந்து அல்லாஹ்வுடைய புனிதமான ஒரு ஆலயம் தானே, அப்ப காபா எப்படி எரிக்கப்படும், அப்ப காபாவை எரிக்கிறது அல்லாஹ் செஞ்சான்னு சொல்லலுமா, இப்படி மோசமான செயற்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் செஞ்சான்னு சொல்லலுமா என்று இப்படித்தான் இந்த சிந்தனை உருவாகிச்சு. இந்த சிந்தனை இப்படியே போய் தான் கலா கதல்ல இவங்க வழிகட்டு போய் இந்த கூட்டம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இதை மூன்று வகையா பிரிப்பாங்க. இந்த அதாவது கதரியாக்கள் என்பவர்கள் இந்த கலா கதிரில வழிகட்டவர்கள். இப்ப கலா கதிர்னு சொன்ன என்ன, நம்ம அதை பத்தி சரியா விளங்கிக்கொள்ளணும். அதாவது நன்மை தீமைகள் யாவுமே அல்லாவின் விதிப்படியே நடைபெறுகின்றன என்பதுதான் கலா கதிர் சம்பந்தமாக நம்ம எல்லோருமே நம்பியிருக்கிறது. இதை இன்னும் விரிவாக சொல்வதாக இருந்தா, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் அதை பற்றி அறிந்திருந்தான், அதுக்கு பின்னாடி எழுதினான், அதுக்கு பின்னாடி நாடினான், அதுக்கு பின்னாடி படைத்தான். அப்ப இந்த கலா கதிர் என்பது நாலு விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கிறது. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை அதுல உள்ள மனித சமுதாயம் எல்லா படைப்புகளையும் படைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹுக்கு என்ன நடக்க போற என்ற அறிவு இருந்துச்சு, அதுதான் அறிதல் என்று சொல்றது. அதுக்கு பின்னாடி அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், எழுதினான். அதுக்கு பின்னாடி இந்த உலகத்துல நடைபெற போவதையெல்லாம் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நாடினான். அதுக்கு பின்னாடி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் என்ன செய்தான், படைத்தான். அப்ப அதைத்தான் சொல்வார்கள், அதாவது இல்மு அறிவு, அடுத்தது ரெண்டாவது நாட்டம் எழுதுதல், நாட்டம் படைத்தல். இவ்வளவு தான் கதா கதிர் என்ற இதுல வரக்கூடியது. ஏன்னா எங்களுடைய அகீதாவில் நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இன்னும் சொல்ல போனா, அல்லாஹு தஆலா நன்மையும் பொதுவாக அல்லாஹு ரப்பல் ஆலமீனுடைய பொதுவான நாட்டம் இந்த உலகத்துல மனிதர்களை படைச்சு நபிமார்களை அனுப்பி அல்லது மனிதனுக்கு சொந்த ஒரு அறிவை தந்து, நீ தவறு செய்யக்கூடாது, இதெல்லாம் தவறு, இதெல்லாம் பிழை என்று சொல்லித்தான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மனிதனை படைச்சிருக்கிறான். அப்ப எனவே தவறுகள் இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்கலாம், தீமையான விஷயங்களாக இருக்கலாம், இது எல்லாவற்றையுமே அல்லாஹு தஆலா அறிஞ்சிருக்கிறான். இதெல்லாமே அல்லாஹுடைய நாட்டத்தின்படி கதிரின்படி தான் நடைபெறுகிறது என்பது பொதுவான ஒரு விதி, அதான் சரியான நம்பிக்கை. அப்ப எனவே இந்த உலகத்துல நன்மை செய்வதற்கு மனிதனுக்கு எப்படி இது நன்மை என்று தெரிஞ்சிருந்ததோ, அதே போல தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு தீமைகளும் அது தீமைதான் என்பதும் மனிதனுக்கு தெரிஞ்சிருக்கிறது. அந்த ஒரு தேர்வு சுதந்திரத்தை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். இதையும் மிஞ்சி நமக்கு இந்த கலா கதிரில் அல்லாஹ் நம்மளை அநியாயமாக தான் சந்திச்சானா என்பதில் நமக்கு யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கிறதோ, அவங்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான், நான் உன்னை நீதியான, நீ செஞ்சது தவறுதான் என்பதை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்மிடமுள்ள சான்றுகளை வைத்தே நிரூபிப்பான். இவ்வளவு சொல்லியும் கலா கதிர ஒருத்தருக்கு புரியவில்லை என்று சொன்னா, அவர் என்ன முடிவெடுத்துக்கொள்ளணும் சொன்னா, நாளை மறுமையில அல்லாஹ் மறுமை நாளில் நிறுத்துவானே, நிறுத்தி என்ன, ஒமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா, ஒமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா. யார் அணுவளவு நன்மை செய்திருந்தாலோ அதை அவர் காண்பார், யார் அணுவளவு தீமை செய்திருந்தாலோ அதை அவர் காண்பார். அப்ப எனவே இதுதான் கலா கதிர் சம்பந்தமாக நம்ம பார்க்கக்கூடிய அல்லாஹு ரப்பல் ஆலமீன் யாருக்கும் அநியாயம் இழைப்பவன் கிடையாது, யாரையும் அநியாயமாக தண்டிப்பவன் கிடையாது. அவர் அவருக்குன்ற ஒரு அறிவை, ஒரு தெரிவு சுதந்திரத்தை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கிறான் என்பதுதான் இந்த அகீதாவில் கலா கதிர் சம்பந்தமாக நாங்கள் அடிப்படையில் நம்ப வேண்டிய ஒரு பகுதி. இந்த கூட்டம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இப்படி தீமையான விஷயங்கள் எல்லாம், இதெல்லாம் அல்லாஹுடைய நாட்டமாக இருக்க முடியாது, காபா எரிக்கப்பட்டது அல்லாஹுடைய நாட்டமாக இருக்க முடியாது, இது போன்ற இந்த மோசமான ஃபித்னாக்கள் நடைபெற்றதெல்லாம் இதை அல்லாஹ் செய்தான்னு நம்ம சொல்ல முடியாது. எனவே இப்படி அல்லாவை நம்ம எனவே அல்லாவை நம்ம பரிசுத்தப்படுத்துறோம் என்ற பெயரில் அல்லாஹு ரப்பல் ஆலமீனுக்கு இந்த செய்திகளை எல்லாம் தெரியாது, அவன் அறிஞ்சிருக்கிறது இல்லை என்று சொல்லி படைப்புகள் படைப்புக்கப்படுவதற்கு முன்னாடி அது பற்றிய அறிவு அல்லாஹு ரப்பல் ஆலமீனுக்கு கிடையாது என்று சொன்னதுதான் முதலாவது கதரியா பிதாத். இந்த பிதாத்தை வந்து மஅபதல் ஜுஹனி என்று சொல்லக்கூடியவன், பஸ்ராவிலே உள்ள மஅபதல் ஜுஹனி என்று சொல்லக்கூடியவன் தான் இந்த கருத்தை சொன்னான். இவன் எடுத்தது வந்து எங்கன்னு சொன்னா, அதாவது இந்த இந்த மோசமான சிந்தனை எங்கிருந்து வந்துச்சுன்னு சொன்னா, கூபாவை பொறுத்த மட்டும் அதெல்லாம் வந்து மஜூசிகள், அதாவது நெருப்பு வணங்கிகளுடைய அந்த சிந்தனை காணப்பட்ட ஒரு இடம். இந்த மஜூசி நசரானிய சிந்தனைகள், கிறிஸ்தவ மஜூசிய சிந்தனை தாக்கங்கள்ல இருந்துதான் இந்த விஷயங்களை அவன் எடுத்துக்கொண்டான் என்பதை நாங்க அந்த வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். அப்ப எனவே இதுதான் கதரியாக்கள்ல முதலாவதாக வழிகட்ட முதல் சிந்தனை. பிறகு இந்த சிந்தனை, இந்த செய்தி கேள்விப்பட்ட பின்னர், அதாவது அப்துல்லா சில நபி தோழர்கள் அந்த அதாவது பஸ்ராவில் இருந்த சிலர் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஹஜ்ஜு செய்யறதுக்காக மக்காவுக்கு வராங்க. மக்காவுக்கு வந்து அவங்க சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, நபி தோழர்கள் யாரையால் நம்ம சந்திச்சோம்னு சொன்னா, பஸ்ராவில் இப்படி பயம், இப்படி ஒரு மோசமான கதாகதிர் சம்பந்தமான இப்படி ஒரு சிந்தனை பரவி இருக்கிறது என்ற செய்தியை நம்ம சொன்னா, நபி தோழர்கள்ட்ட அதுக்கு என்ன செய்யலாம், ஒரு விளக்கம் கிடைக்கலாம் என்ற நோக்கத்தோடு ஒரு சிலர் வராங்க ஹஜ் செய்யறதுக்கு. அப்ப அந்த நேரம் அப்துல்லாஹி பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹுகளை மக்காவுல வச்சு சந்திக்கிறான். இந்த பஸ்ராவை சேர்ந்த ரெண்டு பேர் அப்துல்லாஹி பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹுகளை சந்திச்சு அவங்கள்ட்ட சொல்றாங்க, இப்படித்தான் எங்கள்கிட்ட சிலர் கலா கதிர் சம்பந்தமாக அல்லாஹு ரபுல் ஆலமீனுக்கு படைப்புகளை படைக்கிறதுக்கு முன்னாடி அவை பற்றிய எந்த விதமான அறிவும் கிடையாது என்று சொல்றாங்க என்று சொன்ன போது, அப்துல்லாஹி பின் உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அது பிழையான ஒரு கருத்து. நீங்க வந்து உஹது, உங்கள்கிட்ட உஹது மலை அளவு தங்கம் இருந்தும், அந்த தங்கத்தை நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சிருந்தும், கலா கதரை பத்தி நீங்க நம்பவில்லை என்று சொன்னால் உங்களுடைய அந்த தர்மம் அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே கலா கதிர் என்பது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் படைப்புகளை படைக்கிறதுக்கு முன்னாடியே அவைகள் செய்யக்கூடிய நல்லது தீயது எல்லாவற்றையுமே அறிஞ்சிருந்தான் என்றது என்ற அந்த கலா கதிர் தொடர்பான நம்பிக்கை கட்டாயம் ஈமான்ல உள்ளது. அதை நீங்க நம்பத்தான் வேணும். அந்த அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, நான் அவர்களை விட்டு நிரபராதியாகி விட்டேன், அவர்கள் என்னை விட்டு நிரபராதியாகி விட்டார்கள் என்பதை அந்த இந்த பிதத்தை சொல்லக்கூடிய இந்த மோசமான கதிர் சிந்தனையை சொல்லக்கூடிய அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க என்று சொல்லி அப்துல்லாஹி பின் உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப எனவே இந்த செய்தி, இது சம்பந்தமான இந்த இந்த அடிப்படை இந்த மோசமான விஷக்கருத்து பரவிய போது நபி தோழர்கள்ட்ட இது பற்றிய இந்த செய்தியை எத்தி வைக்கப்பட்ட சமயம் அவங்க இது தொடர்பான விழிப்புணர்வை மக்கள்கிட்ட சொன்னியதுக்கு பின்னாடி இந்த சிந்தனையிலிருந்து என்ன செஞ்சிட்டாங்க, அந்த கூட்டம் அப்படியே போய்விட்டார்கள். ஆனால் இந்த வழிகேடு அதோட நிக்கல. அதான் நான் சொன்னேன், இந்த ஹவாரிஜிகள் அந்தோட போனதுக்காக வேண்டி அவங்களோட வழிகேடு என்ன செய்யவில்லை, நிக்கவில்லை. மக்கள்கிட்ட பொதுவாகவே நம்ம பார்க்கிறோம் இப்படி புதிய கருத்துக்கள், அபூர்வமான சிந்தனைகள். ஒருத்தர் போட்டு ஒருத்தர் மக்கள் மத்தியில சொல்லலாம், சொல்லிவிட்டு அவர் பின்னாடி என்ன செய்யலாம், நான் சொன்னது பிழை என்று சொல்லி அவர் பின்வாங்கினால் மாத்திரம் போதாது. ஏன் பின்வாங்கினால் மட்டும் போதாது, அவர் பின்வாங்கினாலும் அந்த கருத்தை உள்வாங்கி அதை டெவலப் பண்ணக்கூடியவர்கள் அப்படித்தான் வழிகேடுகள் உருவாகிச்சு. இந்த ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்வார், இது இப்படிப்பட்டது, குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படுகிறது, எனவே மறுத்துருவோம் அவர் சொல்லிட்டு போய் என்ன செஞ்சிடலாம், நான் வந்து அதிலிருந்து நிரபராதியாகிவிட்டேன்னு சொல்லலாம். ஆனா அப்படி போட்டா இந்த முஅஸ்ஸிஸ் இதை சொன்னவர் சொன்னதை விட பின்னால் வரக்கூடிய அவருடைய வாரிசுகள் என்ன செய்வார்கள், இதை பல மடங்கு பெருசாக்கி அந்த வழிகேட்டை என்ன செய்யும், பயங்கரமாக பரவும். இது எல்லா வழிகேடுக்கும் உள்ள ஒரு அடிப்படையாக நம்ம பார்க்கிறோம். இதே போல இந்த கதரியா சிந்தனை என்ன செஞ்சது சொன்னா, இவங்களோட இவங்க அப்படியே போனாலும் இதை அப்படியே பலர் உள்வாங்கி கொண்டாங்க. அந்த உள்வாங்கியவர், இந்த கதரியா சிந்தனையை உள்வாங்கியவர்கள் உள்ளவங்க தான் முஅ்தஸிராக்கள், ஜபரியாக்கள், ஜஹமியாக்கள் என்று சொல்லக்கூடிய முர்ஜியாக்கள், இந்த எல்லா பிரிவினரும் நம்ம பின்னாடி அந்த கூட்டங்களை பத்தி எல்லாம் பார்ப்போம். எனவே இந்த இந்த வழிகேடுகளுக்கு, இந்த கதிர் சம்பந்தமான வழிகேடுகளுக்கு அடிப்படையாக இந்த கதரியாக இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இந்த கருத்தை உள்வாங்கியவர்கள் இதே இன்னொன்று சொல்லலாம், உள்வாங்கியவர்கள் என்று சொல்வதை விட இந்த கதரியா இந்த கலா கதறி சம்பந்தமான வழிகட்ட சிந்தனை பிரிவுகளை வந்து மூன்று வகையாக, முதலாவது வகையை தான் நம்ம பார்த்தோம். ரெண்டாவது வகையினர் யாருன்னு சொன்னா முஅ்தஸிலாக்கள். இந்த முஅ்தஸிலாக்கள் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, அவங்களை பத்தி நம்ம தனியாக பார்ப்போம். கதா கதறி சம்பந்தமாக முஅ்தஸிலாக்கள் என்ன சிந்தனை காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் படைக்கலை படைக்கிறதுக்கு முன்னாடியே அது பற்றி அறிவெல்லாம் இருந்துச்சு. முன்னர் சேர்ந்த கூட்டம் அல்லாஹ்வுக்கு அது சம்பந்தமான எந்த அறிவும் கிடையாதுன்னு சொன்னாங்க. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இல்லை அதெல்லாம் இல்லை, அல்லாஹ்வுக்கு அதை பற்றி அறிவெல்லாம் இருந்துச்சு, அல்லாஹ் தான் எல்லா எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அடியார்கள் செய்யக்கூடிய தவறுகள், மனிதன் செய்யக்கூடிய தீமையான காரியங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் இல்லை, அது மனிதனாகவே தான் செய்கிறான் என்று சொல்லி அந்த வழிகேடு டெவலப் ஆயிடுச்சு. ஏற்கனவே சொன்ன வழிகேடில் அது இல்லைன்னு சொல்லி போட்டு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இவங்க அதை நாங்கள் அந்த சிந்தனையை நாங்கள் தூய்மைப்படுத்துகிறோம், நாங்கள் சரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம் என்ற அமைப்பில் அல்லாஹ்வுக்கு படைப்புகளை பற்றி அறிவுகள் எல்லாமே இருந்துச்சு. மனிதன் செய்யக்கூடிய எல்லா விதமான நன்மை தீமைகளை பற்றி அறிவும் அல்லாஹ்வுக்கு இருந்தது. ஆனால் மனிதன் செய்யக்கூடிய தவறுக்கும் தீமைக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் கிடையாது, அது மனிதனாக செய்கிறது என்று சொல்லி இந்த வழிகேட்டை என்ன செஞ்சார்கள், வேறொரு விதமாக இவங்களை கதறியால முத்தவசித்த நடுநிலையானவர்கள் சொல்லுவாங்க. இதில் இன்னொரு கூட்டம் வந்தார்கள் என்னன்னு சொன்னா, இந்த கதறியா சிந்தனையில் இன்னொரு கூட்டம் ஜபரியாக்கள் ஒரு சிந்தனை வந்தாங்க என்னன்னு சொன்னா, இவங்க சொன்னாங்க அடியார்களுக்கு வந்து எந்த விதமான சாய்ஸும் கிடையாது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நாட்டத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கிறது. ஒருத்தர் சிறுக்கு வச்சாலும், அதை குர்ஆனில் அல்லாஹு தஆலா காபிர்கள் சொன்னதாக சொல்றானே, அல்லாஹ் நாடி இல்லாவிட்டால் நாங்கள் சிறுக்கு வச்சிருக்க மாட்டோம் சொல்லி முஷ்ரிக்கீங்கள் சொன்னார்கள். நல்லா சொல்றான், இப்படி சொன்னாங்க அடியார்களுக்கு எந்த விதமான மனிதர்களுக்கு எந்த விதமான சாய்ஸும் கிடையாது. ஜபர் ஜபருத்துன்னு அடக்குமுறைத்தனமானது, காலா கதிர் என்பது ஏற்கனவே எழுதப்பட்டாச்சு, அந்த எழுதப்பட்ட முறைப்படி தான் நடக்கும், எனவே மனிதனுக்கு இன்று எந்த விதமான தேர்வு சுதந்திரமும் கிடையாது என்று சொல்லி முழுக்க முழுக்க கதிரே என்ன செய்தார்கள், ஒரு ஜபருத்து அப்படின்ற மாதிரியான, அதாவது அடியார்களை பொறுத்தமட்ட படைச்சு விடப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி எழுதப்பட்டாச்சு, அதன்படி தான் நடக்கும் என்று சொல்லி இவங்க என்ன செய்தார்கள், தாங்கள் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாமே அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடியது தான், அல்லாஹ் தான் இதுக்கெல்லாம் காரணம் என்ற அமைப்பில் இப்படி ஒரு ஒரு சிந்தனையை இவர்கள் என்ன செய்தார்கள், இந்த விதைத்தார்கள். எனவே முதலாவது பிரிவினர், இரண்டாவது பிரிவினர், மூணாவது பிரிவினர், இந்த பிரிவினர்களை உங்களுக்கு நினைவு வச்சு கொள்ளாவிட்டாலும், கதரியாக்கள் என்று சொன்னால் யார் என்று சொன்னால், சுருக்கமான சொல்ல கதரியா இந்த பிரிவுகள் நான் இந்த கேட்டகரைஸ் எப்படி நீங்கள் விளங்கொண்டதுக்கான்னு சொன்னேன், கதரியாக்களை பற்றி இன்னும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், கலா கதிரில் குர்ஆன் சொன்ன அந்த வரம்புகளை மீறி என்ன செய்தவர்கள், தேவையில்லாத ஆய்வுகளை செய்து வழிகட்டு போனவர்கள் இவங்க தான். அதாவது கலா கதிரில் வழிகட்ட பிரிவு கதரியாக்கள் முதல்ல வர்றது, தேவையில்லாத குர்ஆன் சொன்ன இந்த வரையறைகளை எல்லாம் தாண்டி அல்லாவை தூய்மைப்படுத்துகிறோம் என்ற பேரில் வழிகட்டு போனவர்கள் தான் இந்த கதரியா என்ற சிந்தனை. இவங்க எங்கிருந்து இந்த சிந்தனை எடுத்துக்கொண்டார்கள் சொன்னா, மஜூசிகள் நெருப்பணங்கிகள், அதே போல நசரானிகள் இந்த சிந்தனையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பது என்பதை பற்றி நம்ம சுருக்கமாக இவர்களை பற்றி விளங்கிக் கொள்ளலாம். இவங்கள்ட்ட காணப்பட்ட ஏனைய வழிகேடுகள், இவங்க தொடர்ந்து எப்படி வந்தாங்க என்பது சம்பந்தமாக நம்ம பார்ப்பதாக இருந்தா, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியதான் முஅ்தஸிலாக்கள், அதே போல ஜஹ்மியாக்கள், இந்த எல்லா சிந்தனை பிரிவுகளுக்கும் என்ன செஞ்சு இவங்க தான் ஆக அடிப்படையாக இருந்தார்கள். ஹவாரிஜிகளும் ஷியாக்களும், அதாவது இன்னும் சாரம்சமாக சொல்வதாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்துக்கு பின்னாடி, உமர் ரதியல்லாஹு அன்ஹு கிலாபத்துக்கு பின்னாடி, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட கொலை செய்யப்பட்ட அந்த சமயத்திலிருந்து அதுக்கு பின்னாடி வந்த, அதாவது முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு பின்னாடி, யசீத் பின் முஆவியா ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய கிலாபத்துக்கு அந்த நேரத்திலிருந்து தான் இந்த அனைத்து விதமான இந்த வழிகட்ட சிந்தனைகளும் என்ன செஞ்சு, அது பல்வேறுபட்ட இவங்க ஆரம்பிச்சுட்டு போனாங்க, அதிலிருந்து மக்கள் மத்தியில் என்ன செஞ்சு இந்த சிந்தனைகள் பரவி என்ன செஞ்சு, இதில் பலர் இந்த சிந்தனைகளை காவிக்கொண்டு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த வழிகேடுகள் என்ன செஞ்சு கொண்டார்கள், அதை உள்வாங்கி கொண்டார்கள். அந்த காலத்தில் மார்க்கு விஷயத்தில் ஓரளவு தெளிவாக இருந்தவர்கள் கூட, இந்த விஷயங்களை அறிஞ்சிருந்தவர்கள் கூட இந்த சிந்தனைகளால் கவரப்பட்டு என்ன செய்து கொண்டார்கள், இந்த வழிகேடுகள் ஏதோ ஒரு வகையில் பரவுறதுக்கு காரணமாக இருந்தார்கள் என்பது தான் இந்த கதரியாக்கள் சம்பந்தமாக நம்ம சுருக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்னும் விரிவாக இது பற்றி இங்கே சொல்லலாம், ஆனால் அந்த நேரம் போதாமை காரணமாக அடுத்து இதில் சில உள் இவங்க தனிப்பட்ட முறையில் இவங்கள்ட்ட தனியாக காணக்கூடிய சில விஷயங்களை பாயிண்ட் பண்ணி சொல்கிறதுக்கு அது அந்த அளவுக்கு நம்ம போகிறதுக்கான அவசியம் கிடையாது. மேலோட்டமாக நம்ம விளங்கிக்கொள்ளணும், இதெல்லாம் இஸ்லாமிய நம்பிக்கை எங்களுடைய ஈமானோட அகீதாவோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வருகின்ற சமயத்தில் குர்ஆன் சுன்னாவும் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், கலாக்கதரில் கலாக்கதர் என்பது நம்ம கலாக்கதரை பற்றி சாரம் அடிப்படையாக நம்ம விளங்க வேண்டியது, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யாரையுமே நன்மை தீமை எல்லாமே அல்லாஹுடைய நாட்டப்படி தான் நடைபெறுகிறது. ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யாரையும் அநியாயமாக நாளை மறுமையில் தண்டிப்பது கிடையாது. அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லோருக்குமே நன்மையும் தீமையும் ஏதொரு வகையில் காட்டியிருக்கிறான். அவருக்கு நாளை மறுமையில தான் செஞ்ச தவறுதான் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். யாரும் ஏற்றுக்கொள்ளாம நரகம் போறது கிடையாது. அது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், நாளை மறுமையில சரியான ஆதாரங்களை கொண்டு நீங்க செஞ்சது தவறுதான், நீங்க இந்த பாவத்தை செஞ்சது உங்களால தான் நடைபெற்றுச்சு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற விதத்திலே சரியாக நிரூபிப்பான் என்பதையெல்லாம் நாங்க பார்க்கிறோம். அப்ப எனவே இதுல இருந்து நமக்கு என்ன படிப்பின் அப்படின்னு சொன்ன சகோதரர்களே, இது போன்ற அகீதா தொடர்பான வழிகேட்டு நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படாத புதிய கருத்துக்கள் வருவதாக இருந்துச்சுன்னு சொன்னால் மிக அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். முதல்ல நம்மக்கிட்ட ஒரு நம்பிக்கை வேணும், இதெல்லாம் இஸ்லாமிய நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மறைவான விஷயங்கள், நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ இந்த நம்பிக்கை தொடர்பாக வந்திருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி குர்ஆனும் சுன்னாவும் என்ன சொல்கிறது என்பதை பற்றி ஒரு நம்மளோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி அது தொடர்பான ஒரு தேடல் நம்மக்கிட்ட இருக்கணும். அடுத்ததாக இந்த சிந்தனை இது தொடர்பாக குர்ஆனையும் சுன்னாவும் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் தொடர்பிலே சலபு சாலிகங்கள் என்று சொல்லக்கூடிய ரசூல்லாட்டிலிருந்து நேரடியாக இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் கேட்டு படித்த அந்த மக்கள் இது தொடர்பாக என்ன நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறாங்க. அது அடுத்தது இந்த சிந்தனை மறுமை நாள் வரைக்கும் இஸ்லாமிய அக்கைதாவிலே ஒரு கூட்டம் தெளிவாக இருக்குமே இஸ்லாத்தில், லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி லாஹிரி நாள் ஹக் ஹத்தா தக்குமஸ்ஸா, மறுமை நாள் வரைக்கும் சத்தியத்தில் ஒரு கூட்டம் தெளிவாக இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், அஹ்லு சுன்னா வல் ஜமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அவங்க வாழ்ந்த அந்த நபி வழியை சேர்ந்தும் சார்ந்தும் இருக்கக்கூடிய அந்த கூட்டமைப்புக்கு தான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமா என்று சொல்றோம். அப்ப எனவே அந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஉடைய பார்வையில குர்ஆனையும் ஹதீஸையும் நபி தோழர்கள் வழிமுறைப்படி பின்பற்றி வாழக்கூடிய அந்த மக்கள் இது தொடர்பில் என்ன சொல்லுகிறார்கள், என்ன நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவங்க இப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க என்று சொன்ன நாங்களும் அதே நிலைப்பாட்டை கடைபிடிப்பதுதான். இது தொடர்பான அகீதா தொடர்பான வழிகேடுகள் அல்லது புதிய அபூர்வமான கருத்துக்கள் வருகின்ற சமயத்தில் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிமுறையாக இருக்கிறது என்பதை புரிந்து செயல்படுவதோடு இது போன்ற தேவையில்லாத ஆய்வுகளை அகீதா தொடர்பாக எங்களோட நம்பிக்கை மறைவான விஷயங்கள் தொடர்பான விஷயங்களில் நாங்கள் செய்யக்கூடாது என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம இதிலிருந்து பெறக்கூடிய மிக பிரதானமான ஒரு பாடமாக இருக்கிறது என்பதை புரிந்து செயல்படுவோம் இன்ஷா அல்லாஹ்.